நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரசியல் அவியல். வணக்கம். நம்ம லாஸ்ட் எபிசோடில் ஏஐடிஎம்கேடைய ஃபார்மேஷன் வரைக்கும் பார்த்தோம். இந்த எபிசோடில் நம்ம 1977 எலெக்ஷன்லேருந்து திரு எம்ஜிஆர் அவர்களின் மறைவு வரைக்கும் பார்ப்போம். வாங்க, நம்ம கூட சாரதி இணைஞ்சிருக்காரு, நம்ம சேர்ந்து பார்க்கலாம்.
இப்போ அந்த 77 எலெக்ஷனில் வந்து ஏஐடிஎம்கே வின் பண்ணுறாங்க. அந்த வின் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அனலிஸ்ட்லாம் இப்போ கூட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து எம்ஜிஆர் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வின் பண்ணது வந்து கரிஷ்மா மட்டும் கிடையாது, அது ஒரு 4 கான்டெஸ்ட் 4 முனை போட்டியினால தான் அவர் வின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, உண்மையிலே அந்த மாதிரி தானா இல்லை வேற எதனா? ஏன்னா இப்போ டிஎம்கேவோட ஆட்சியை தானே கலைக்கிறாங்க 1976 எமர்ஜென்சிக்கு அப்புறம், ஒரு அனுதாபாலே டிஎம்கேக்கு தானே வந்திருக்கணும், ஆனால் எம்ஜிஆர் ஜெயிக்கிறாரு. அது
இல்லை என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு அனுதாபாலை அப்படிங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் தான், எப்போ கலைக்கிறாங்க எப்போ எலெக்ஷன் வருது அப்படின்னு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 1 இயர் வந்து போயிடுது. ரெண்டாவது வந்து டிஎம்கே வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்குமே தவிர, பட் வந்து அவங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இது க்ளோஸ் டு ஏடிஎம்கே தான். ரெண்டாவது வந்து அவங்க இன்னும் 1980-84 ஏடிஎம்கே ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதிகமாக வாங்கியிருப்பாங்க. 77 பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக தான், அதாவது பெரிய மெஜாரிட்டி கிடையாது, 144 விச் இஸ் பேர்லி ஒரு 20-25 சீட்ஸ் அபோவ் த மெஜாரிட்டி.
அலையன்ஸ் வச்சு தான்
அதான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராட் அலையன்ஸ் ஸ்பிளிட் இன் ஓட்ஸ், அது டெஃபினட்டாக வந்து அது சொல்றது கரெக்ட் தான். அந்த 4 முனை போட்டி தான் வந்து திமுக வந்து சீட் வைஸ்ல தோக்கறதுக்கான காரணம். ஏன்னா அந்த சின்ன ஓட் ஷேர் தான், உங்களுக்கு அந்த 3% ஓட்லேயே வந்து ஒரு 30 சீட் போயிடும்.
ஓகே
அப்படிங்கிற இதுதான்.
இப்போ அந்த ஃபெனமெனல பாக்குறப்போ இப்போ அப்ப கூட வந்து அந்த தோல்விக்கு அப்புறம் கூட டிஎம்கே வந்து நார்தர்ன் தமிழ்நாடு சென்ட்ரல் தமிழ்நாடு எல்லாம் கொஞ்சம் ரிலவென்ட் அண்ட் ஸ்ட்ராங்கான பார்ட்டியா தான் இருக்கு. ரிலவென்ட் சொல்ல ஸ்ட்ராங், சாரி ஸ்ட்ராங்ற பார்ட்டி தான் சொல்லலாம். ஆனா இப்போ எம்ஜிஆர் வந்து இங்க இருந்து ஸ்பிளிட் ஆகி ஓட்டர்ஸ் எடுத்துட்டு போனாலும் அவருடைய மெயின் பேஸ் வந்து இந்த நார்த் சென்ட்ரல் டிஎம்கேயோட பேஸ்ல வராம கொங்கு மண்டலமும் தென் தமிழ்நாடும் மாறிடுது, சவுத் தமிழ்நாடான ஏரியாவும். இது வந்து பாக்குறப்போ இது பாக்குறப்போ எனக்கு இன்னொரு குவஸ்டின் வருது, என்னன்னா இப்போ இவங்க டிஎம்கே கொண்டு வரப்போ ஒரு சில கம்யூனிட்டிஸ பவர் கொண்டு வராங்க, இப்ப இவரு கொண்டு வரப்ப இன்னும் ஒரு சில செட் ஆஃப் கம்யூனிட்டிஸ பவர் கொண்டு வரா மாதிரி தானே இருக்கு.
கரெக்ட் தான். என்ன அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா அவர் நடிச்ச படங்கள்ல வச்சே நீங்க சொல்லிடலாம், மீனவ நண்பன், எல்லா பிஷர்மேன் ஓட்டுவாங்க, ரிக்ஷாக்காரன் ரிக்ஷாக்காரங்க ஓட்டுங்க, அப்புறம் வந்து மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன், அந்த ரீஜனை கவர் பண்ணிட்டாரு. ஸோ எம்ஜிஆர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எந்த கேரக்டருமே வந்து விட்டு வச்சிருக்க மாட்டாரு. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு கம்யூனிட்டி நரிக்குறவர்கள் கம்யூனிட்டி
கூட
அவங்களுக்கு சொல்ல போனால் நிறையா நரிக்குறவர்கள் கம்யூனிட்டி எம்ஜிஆர் வந்து குலதெய்வமாக வழிபடுற பழக்கம் கூட இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் ஊரே நம்மளை வந்து ஒதுக்கி வைக்குது, நம்மளை ஒருத்தர் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம ஸ்க்ரீனில் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்படின்னு. ஏன் இன்னுமே ஆட்டோ இல்லை வந்து அதிகமாக ரஜினி போட்டு வருது? ஏன்னா அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் பாட்ஷாலாம் ரிலீஸ் ஆகும்போது அந்த மெயின் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் ரோலில் நடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பர்டிகுலர் ஆக்குபேஷன் வைஸ் இருக்கிறவங்க அந்த மெயின் ஸ்ட்ரீமுக்கு வராங்க. ஸோ அவ என்ன அப்படின்னா வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல நாங்கள் ஒருத்தங்க இருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் காட்டிக்கிறதுக்கு கஷ்டப்படும் போது எங்களை ஒரு இதாக மதிச்சு எங்களோட ஒரு கேரக்டரை வந்து ஹீரோவா வச்சு பண்றது அப்படிங்கிற அந்த எமோஷனல் கனெக்ட் தான் வந்து எம்ஜிஆருக்கு வந்து பல நேரங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
ஓகே,
அதனால இன்னுமே வந்து அந்த கோர் பேஸ் வந்து எம்ஜிஆர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு பின்னால் வந்து ஜெயலலிதா மறைஞ்சிட்டாங்க அப்படின்னாலும் அந்த ஓட்டு அங்கே விழுகிறதுக்கு காரணம் அது.
ஓகே, அந்த ஓட் பேஸ் அப்படியே இருக்கும் தான் சொல்றாங்க.
ஆமா, அவங்க இருக்கிற வரைக்கும் அப்படியே தான்.
எம்ஜிஆர் சொல்றாரு நாங்க இரட்டை குழல் துப்பாக்கியா தான் செயல்படுவோம் திமுகவும் அதிமுகவும் அப்படின்னு சொல்றாங்க மாநில உரிமைகளை பொறுத்த வரைக்கும். ஆனா இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு திராவிடத்துடைய நீட்சி திராவிட கொள்கையில தான் அவர் எங்கேயும் இது பண்றாரு, ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்றீங்க. ஆனா ஒரு சிலர் சொல்றப்போ டிஎம்கே ஒரு சென்டர் லெப்டான பார்ட்டி, ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் சென்டர் ரைட்னு சொல்லலாம் கொஞ்சம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாம் தமிழர்ல இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர்ல கிரிட்டிசிசம் வைக்கிறப்போ அவங்க சம்மந்தப்பட்ட அவங்களுடைய ரிலேட்டடான ஐடியாலாக்ஸ் அவங்க ஆதரவான யூடியூப் சேனல்ஸ் அவங்கலாம் சொல்றப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எம்ஜிஆர் கிரிட்டிசைஸ் பண்றப்போ அவரு நார்மலாக வைக்கிறது தான் வெளியூர்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்தவங்க. அடுத்து இன்னொரு கிரிட்டிசம் என்ன வைக்கிறாங்கன்னா அவரு தான் தமிழ்நாட்டில் இந்து முன்னணி ஆரம்பிச்சாரு அப்படின்னு இந்த மாதிரிலாம் கிரிட்டிசிசம்ஸ் வைக்கிறாங்க. இப்போ இது வந்து அவர் எப்படி ஐடியாலஜிக்கலி சேமா தான் வச்சுக்குமா? இப்போ அவரை வந்து ஆல் இண்டியா அண்ணா டிஎம்கே வேற ஆரம்பிக்கிறாரு, ஒரு ரீஜனல், ஒருவேளை அவருக்கு நேஷனல் ஆஸ்பிரேஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாமா? அந்த மாதிரி அதெல்லாம் என்ன, அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரே ஐடியாலஜி தானா இல்ல டிஃபரன்ஸ் ஐடியாலஜி இருக்கா அப்படின்னு
சொல்லி இதுல வந்து ஒரு அஞ்சாறு க்வெஸ்சன் இருக்குன்னு ஒவ்வொன்னு மிஸ் பண்ண அப்படியே ஞாபகம். ஸோ சோசியல் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருமே லெஃப்ட் தான்.
ஓகே
ஓகேங்களா. சோஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இவங்களும் நிறையா நலத்திட்டங்களை பண்ணியிருக்காங்க, டிஎம்கேவும் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க.
ஓகே,
ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி, போட்டி போட்டு பண்ணாங்க. ஏன்னா இவர் பண்ணது அவர் பண்ணல, அது சரி இவர் அதை பண்ணார் நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசிச்சு பண்ணிங்க. ஸோ அது அவங்க பிளான் பண்ணி பண்ணாங்களா பண்ணலையான்னு தெரில, பட் ஹிஸ்டாரிக்கலாக அது தமிழ் மக்களுக்கு ஃபேவராக ஒர்க் ஆயிருக்கு.
ஓகே,
ஸோ சோஷியல் இதை பொறுத்த, அதாவது சோஷியல் பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு லெஃப்ட் தான். ரிலீஜியஸ் அப்படின்னு இது வரும்போது என்ன, எம்ஜிஆர் வந்து நிறைய விஷயங்களை கண்டுக்காமட்டார்.
ஓகே,
நீங்கள் சொல்கிற அந்த இந்து முன்னணியோட வளர்ச்சி அந்த அந்த பீரியடில் தான் நடந்துச்சு, அவங்க ரொம்ப அக்ரெசிவாக வளர்றாங்க. அது என்னென்னா இவர் கண்டுக்காமல் விட்டதோட ஒரு நீச்சி தான்.
ஓகே,
அது தெரிஞ்சு கண்டுக்காம விட்டாரா இல்லை எனக்கு அது அதை விட ரொம்ப முக்கியமான பல விஷயங்கள் இருக்குங்கிறத கண்டுக்காம விட்டாரான்னு தெரியல. பட் வந்து அவங்களோட வளர்ச்சியை வந்து, அதாவது ஒரு மிலிட்டன்ட் டைப் ஆஃப் க்ரோத் அப்படிங்கிற ஒரு ஒரு சில விஷயங்களை அவர் கண்டுக்காம விட்டார்.
ஓகே,
ஸோ ஏன்னா ஒரு லாங் டேர்ம் பிளானாக இல்லாமல் அவங்க நாளைக்கு இப்படி மாறலாம் அப்படிங்கிற அந்த விஷயம் அவர்கிட்ட இருந்துச்சா இல்லையா, இல்லை அதை கவனிக்கலையா, இல்லை இன்ஃபர்மேஷன் அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த மாதிரி ரிப்போர்ட் அவர்கிட்ட கொடுக்கலையா,
அவங்க சீன்னால கொஞ்சம் பெரிய
அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அது வந்து அந்த இது படி பார்த்தோம்னா எம்ஜிஆர் வந்து ரிலீஜியஸ் அவர் சோசியல் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஓரளவுக்கு ரைட்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பிரிக்கும் போது கண்டிப்பாக வந்து டிஎம்கேவும் அவரும் ஆப்போசிட்ல தான் இருந்தாங்க. பட் மாநில உரிமைகள்ல கண்டிப்பாக வந்து எம்ஜிஆர் என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்லை, அதையும் நம்ம சொல்லணும். அது ஜெயலலிதா கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அவங்க மேலே வச்ச பல க்ரிட்டிசிசம் தாண்டி வந்து 1993 அந்த ரிசர்வேஷனை வந்து அந்த 9th
ஷெட்யூல் பட்டம் கொடுக்குறாங்க.
ஆமாம், அந்த 9th ஷெட்யூலில் கொண்டு போய் வச்சு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு அந்த 69% ரிசர்வேஷனுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அரசியலமைப்பு பாதுகாப்பு கொடுத்தது அவங்க தான். ஸோ அது வரைக்கும் இல்லை. அப்புறம் அடுத்த கேள்வி என்ன?
அதுதான் அந்த
மத்தபடி எல்லாம் ஒண்ணும் அவர் வந்து தமிழ்நாட்டை தாண்டி இருக்கணும் அப்படிங்கறது அவர் இது பண்ணதுல. ஏடிஎம்கேவே வந்து கர்நாடகால ஒரு சில இதுலயும் கேரளாலயும் தெலுங்கானா சாரி ஆந்திர பிரதேஷ் ஒரு சில இதுல இருக்கிறது வந்து அந்த பார்டரை தாண்டது ஜெயலலிதா பீரியட்ல தான்.
ஓகே,
ஸோ அங்கேயும் வந்து சில லோக்கல்
பீரியட்லயே
தாண்டல, அதாவது பொலிட்டிக்கலா நான் அங்க இது பண்ணணும் அப்படிங்கறதுல ஜெயலலிதா பீரியட்ல ஆல்மோஸ்ட் அவங்க வந்து கொஞ்சம் அக்ரெசிவாவே ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போறாங்க.
மூணு எம்எல்ஏ வச்சிருந்தாங்க
அதான். ஸோ அந்த மாதிரி வந்து அதான் எம்எல்ஏ சீட் நான் ஜெயிக்கணும் அங்க வந்து அசம்பிளிக்குள்ள போகணும் அப்படிங்கிற கனவோட வந்து போனது ஜெயலலிதா பீரியட்ல தான். அடுத்து வந்து நாம் தமிழர், நாம் தமிழர் வந்து அவங்க ஏடிஎம்கே மேல விமர்சனம் அரசியல் ரீதியாக வைக்கலாம், ஆனால் எம்ஜிஆர் மேல வந்து நான் எனக்கே பல விஷயங்கள்ல வந்து எம்ஜிஆர் ஓட திட்டங்கள் மேலேயோ அவரோட இதுலயோ அரசியல் ரீதியாக முரண்பாடுகள் இருக்கு. பட் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு மனிதர் மேல இன ரீதியான முரண்பாடோ மொழி ரீதியான முரண்பாடோ இருக்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவரை வந்து ஒரு மொழியை வச்சோ இந்த இடத்துல பிறக்கலை பிறப்பால வந்து அவர் வேற ஆள் அப்படின்னு நம்ம சொல்றதோ வந்து தவறான விஷயம். ஏன்னா வந்து அவர் தமிழ்நாடு அரசியலுக்கு மறைமுகமாகவும் நேராகவும் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க இந்த இடத்துல எம்ஜிஆர்லாம் அவங்க எல்லாரையும் அப்படிதான் திட்டுறாங்க. ஸோ யாரையும் சொல்றது
இப்போ எம்ஜிஆர் வந்து இப்போ இந்த செருப்பு கொடுக்கறது யூனிஃபார்ம் கொடுக்கறது பல்பொடி கூட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மதிய உணவத்தோட திட்டம் சத்துணவு திட்டமா எம்ஜிஆர் தான் மாத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆனா அவர் வந்து இந்த 79ல வந்து இப்ப இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது, இங்க வந்து நம்ம ஊர்ல ஸ்டேட் எலெக்ஷன் கிடையாது, ஆனா அது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு கொஞ்சம் பேசக்கூடிய ஒரு எலெக்ஷன் சொல்றாங்க. ஏன்னா அந்த 79ல வந்து கலைஞர் வந்து திரும்ப வந்து எந்த இந்திரா காங்கிரஸ் அவங்களுடைய ஆட்சியை கலைச்சாங்களோ அந்த இந்திரா காங்கிரஸ் கூட கலைஞர் கூட்டணி வைக்கிறாரு.
மகளே இந்திரா
இது நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக,
நேருவின் மகளே வருக
நிலையான ஆட்சி தருகன்னு சொல்றாரு. டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் நிக்குது. டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் ஸ்வீப் பண்றாங்க தமிழ்நாட்டுல. எம்ஜிஆர்ன்ற ஒரு பெரிய ஐக்கன் வந்து அங்க தோத்து போறாரு. ஆனா அது என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து நிறைய பேர் வந்து இந்த நிலையான ஆட்சிக்கும் நேஷனல் பாலிடிக்ஸ்க்கும் ஒரு சிலர் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் திங்கர்ஸ் வந்து அந்த மாதிரி சொல்றாங்க. இல்ல அது வந்து நிலையான ஆட்சி வேணும்னா டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ், டிஎம்கே இந்திரா காங்கிரஸ் அலையன்ஸ்க்கு ஓட் பண்ணாங்க அப்படின்வாங்க. அதனாலதான் எம்ஜிஆர் ஜனதா பார்ட்டி அலையன்ஸ்க்கு அந்த அளவுக்கு அவங்க ஓட் பண்ணல அப்படின்னு. ஆனா அது இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பெரிய ஸ்வீப்பா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதனால இது வந்து கண்டிப்பா வந்து எம்ஜிஆர் அப்ப கொண்டு வந்த எக்கனாமிக்கல் ரிசர்வேஷன், அந்த ரிசர்வேஷன் மேல இருந்த கோபத்தை தான் வந்து மக்கள் இங்க காமிச்சிருக்காங்க. அந்த பொருளாதார அடிப்படையில அவர் கொண்டு வந்தது வந்து அன்னைக்கே வந்து தமிழ்நாட்டுல வந்து பிடிக்கல. அதை எதிர்த்து தான் இவங்க இப்போ வகுப்பு வாரியா இருக்க ரிசர்வேஷன் வந்து அடிபட்டுரும் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்விங் அந்த பக்கம் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 80s அதை ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி 160 seats எம்ஜிஆர் வின் பண்றாரு. திருப்பி அதே ஃபெனமெனன் கடைபிடிச்சிருந்தாங்கன்னா 80s தோத்துருக்கணும்ல அப்படின்னா எம்ஜிஆர் திருப்பி ரிவர்ஸ் பண்றாரு. உடனே 80s நல்ல ஒரு பெரிய சீட்ல ஜெயிக்கிறாரு. ஓபிசி ரிசர்வேஷன் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றாரு வேற. இப்போ அது வந்து எப்படி நீங்க சொல்லுவீங்க? அது வந்து
இல்ல, அதான் நீங்க சொன்ன ரெண்டு ஃபேக்டருமே வந்து இருக்கு. பட் அந்த டைம்ல என்னன்னா, எது மேஜர் ரோல் பிளே பண்ணுச்சு அப்படிங்கறதுனால நம்ம சொல்ல முடியாது. ஆனா ரெண்டுமே வந்து ரோல் பிளே பண்ணுச்சு. அந்த முக்கியமா வந்து அந்த அலையன்ஸ் வந்து ஒரு பக்கம், நம்ம ரிசர்வேஷனை பத்தி பேசுவோம். என்ன அப்படின்னா வந்து இந்த சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை பத்தின அவேர்னஸ் வந்து ரொம்ப வந்துருச்சு அந்த பீரியட் ஆஃப் இதுல. ஸோ நம்ம உரிமைகள் நம்ம கையை விட்டு போகுது அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிறது நிச்சயமா வந்து அந்த எலெக்ஷன்ல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிச்சு. ரெண்டாவது, அந்த டைம்ல நீங்க ஓட் ஷேர் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஓட் ஷேர் வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ்.
ஓகே,
என்ன அப்படின்னா, சிம்பிளா ஒரு 500,000 பேர் இருக்கிற ஒரு கான்ஸ்டிடுவன்சியில 5,000 ஓட்டு மாறிச்சுன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் மாறிடும். ஸோ அந்த மாதிரி இதில் பார்க்கும்போது வந்து டிஎம்கே வந்து டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து எம்ஜிஆரோட பார்ட்டிக்கிட்ட எடுத்த ஓட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அகைன் அதில் என்னென்னா வந்து இந்திரா டிஎம்கேவோட அந்த ஸ்ட்ராங் அலையன்ஸ் அது ஒரு பெரிய ஃபேக்டர். பட் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்னன்னா வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன் யார் அனுபவிக்கிறா அப்படின்னா பார்த்தீங்கன்னா படித்தவங்க கண்டிப்பாக. ஏன்னா அடுத்து மேலே போகிறேன், நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன் அப்படிங்கிறது அந்த ரிசர்வேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு எம்பி கான்ஸ்டிடுவன்சிக்கு வந்து ஒரு 6,000-7,000 பேர் வந்துருப்பாங்க. அந்த 6,000-7,000 வந்து இந்த பக்கம் வரும்போது வந்து ஸ்விங் மாதிரி. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இவர் 11,000 ஓட்டு வச்சிருக்காரு, இவர் 10,000 ஓட்டு வச்சிருக்காருன்னா இந்த 1,000 ஓட்டு மாறணுங்கிற அவசியம் இல்லை, 501 ஓட்டு மாறிச்சுன்னா போதும். ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பான முக்கியமான ஓட்டு. ஏன்னா இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஓட்டு பேங்க் அப்படிங்கிறது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் அந்த ஸ்விங் ஓட்டு வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பெருசு. அதை தான் வந்து நம்ம 1996 அப்புறம் வந்து பார்க்க போகிறோம். அந்த ஸ்விங் ஓட்டு வந்து அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 2006 எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கே வந்து 60 seats ஜெயிச்சிருக்கும், டிஎம்கே வந்து டிஎம்கே அலையன்ஸாக 160 ஜெயிச்சிருப்பாங்க. பட் டிஎம்கேவா 90 தான் ஜெயிச்சிருப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா நெட்டாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் 44%, டிஎம்கே அலையன்ஸ் 40% ஜெயிச்சிருப்பாங்க.
ஓகே,
ஸோ அதுதான் வந்து அந்த இடத்துல இருக்கிற கேட்ச்.
ஓகே,
அதில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க தோத்ததெல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ், சின்ன டிஃப்ரென்ஸை தோத்துருப்பாங்க, ஜெயிச்சதெல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ் எடுத்துப்பாங்க, ஆனால் கம்மியான இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க.
ஓகே, புரியுது. இப்போ 80s-84 எம்ஜிஆருடைய ஆட்சி இப்போ நல்லா நடக்குது. ஆனாலும் அந்த இவ்வளோ கலைஞர் பண்றாரு, கலைஞர் வந்து இந்த சட்டசபையிலையும் சரி ரொம்ப பெருசா நல்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் தயார் பண்றாரு, நிறைய சொல்லுவாங்க. அந்த அந்த ஸ்பீச்சுக்கெல்லாம் வந்து வெளியில வந்து காசு கொடுத்து வந்து பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் நடந்துச்சு. அப்ப கூட 84 வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்றாரு. அந்த இந்திரா காந்தி அம்மாவுடைய படுகொலைக்கு அப்புறம் அவர் வந்து இந்த அனுதாபாலையை கரெக்டா கேப்சர் பண்ணிட்டு அங்க ஒரு நல்ல ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன் மாதிரி செயல்பட்டு ராஜீவ்காந்தி கூட, ராஜீவ்காந்தி வந்து சென்ட்ரல் ஆட்சியை கலைச்சிட்டு எலெக்ஷன் வைக்கிறப்ப அவரு கூட இவரும் சேர்ந்து வச்சுட்டு அலையன்ஸ் வச்சு திருப்பி சூப்பரா ஆட்சியை கைப்பற்றிடுறாரு. இது வந்து ஒரு ஒரு பெரிய, அது வந்து ஒரு 195 seats கொடுக்குது. அது வந்து ஒரு எப்படி ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் தானா இல்ல மக்கள் வந்து இன்னும் அவருடைய ஆட்சி பிடிச்சிருக்கு, டிஎம்கே என்னதான் அவ்வளோ அப்போஸ் பண்ணாலும் இல்லை ஏடிஎம்கே தான் வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டா இல்ல அவர் அந்த வேவை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு.
டெஃபினட்டா வந்து அந்த இடத்துல வேவை யூட்டிலைஸ் பண்றாரு, அதுதான் வந்து இது. ஏன்னா அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே அவர் ஆட்சியை கலைக்கிறாரு.
ஓகே,
அது வந்து எக்ஸ்பயர் ஆன இது கிடையாது. எம்ஜிஆர் வந்து இது அவரோட ஆட்சியை முடிச்சதே கிடையாது. அவர் மூணு டைம் சிஎம்மா இருந்தவங்க, அவர் வந்து அவரோட ஆட்சியை முடிச்சு 1980 கலைக்கப்படுது, 84 அவரே கலைக்கிறாரு, 87 அவரு மறைந்துடுறாரு. ஸோ அதனால வந்து அவர் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறாரு, ஆட்சியை கலைக்கிறாரு. ரெண்டாவது அவர் ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர் எல்லா தெருவில் போஸ்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. அகைன் அந்த அனுதாபலை, இந்திராவோட அனுதாபலை, எம்ஜிஆரோட அனுதாபலை எல்லாமே சேர்ந்து தான் வந்து அந்த எலெக்ஷன்லாம் வந்து அந்த ஸ்வீப்பிங் விக்டரி அப்படிங்கிறத கொடுக்கறது. ஸோ அது டெஃபினட்டாக வந்து அனுதாபலை தான் மக்களுக்கு வந்து பிடிச்சது. ஏடிஎம்கே தான் வரணும் அப்படின்லாம் அது ஒரு பெரிய ஃபேக்டர் நான் இது பண்ணல.
அதுக்கப்புறம் தான் இந்த ஜெயலலிதாவுடைய ரைசன் சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே அவங்க ராஜ்யசபா போயிட்டுறாங்களே, இந்திரா காந்தி இருக்கப்பே அவங்க ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா சீட்டு கூட சொல்லுவாங்க. அண்ணாவுடைய இருக்கை வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ராஜ்யசபாவில் முதல்ல உள்ள நுழையிறப்போ. அதுக்கப்புறம் அவங்களுடைய ரைஸ் பார்ட்டியில் நடக்குதுன்னு சொல்லலாமா கொஞ்சம்?
டெஃபினட்டாக, ஏன்னா வந்து ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க ஒன்றும் ஒரு புதுசாக ஒன்றுமே தெரியாமல் வந்தவங்க கிடையாது. அவங்களோட பேச்சை கேட்டு இந்திரா காந்தியை வியந்து பாராட்டியிருக்காங்க, அதையும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க களப் பணியாளர் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெரியும். அவங்க வந்து எம்ஜிஆர் இருந்த காலத்துலேயும் சரி, அவர் மறைந்த காலத்துலேயும் சரி, அவங்க உழைப்பை வந்து நம்ம சும்மா சாதாரணமாக கடந்து போக முடியாது. அது ஒரு அசாதாரண உழைப்பு தான். அவங்க வந்து நிச்சயமாக உழைத்து வந்தவங்க தான். அவங்க ஒரு கேப்பபிளான பர்சனும் கூட. ஸோ அவங்க வந்து ஒரு ரேண்டமாக வந்து
யூபியிலலாம் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஹிந்தி தெரிஞ்சாங்க.
ஆமாம்,
நேஷனல் பாலிடிக்ஸில் ஒரு இன்னும் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வேற சொல்கிறாங்க.
அந்த அளவுக்கு நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கறது எனக்கு தெரியல, பட் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல வந்து அவங்க டெஃபினட்டா வரலாற்றுலேருந்து அவங்க எடுக்க முடியாத அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க.
கண்டிப்பா நான் கூட நினைக்கிறேன் அவங்க அந்த பதவிக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த கொள்கை பரப்பு செயலாளர்ன்ற பதவி ஒரு கிளாமரஸான ஒரு கிளாமரஸ் என்ன அந்த மீன்ல மீன் பண்ணல, அவர் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பதவியா மாறுது. யாரு எல்லா கட்சியிலும் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே அங்க வந்து அந்த கொள்கை பரப்பு செயலாளர் பதவி யாரு கொடுக்குறாங்க அப்படின்றது அது ஒரு பார்ட்டியில் ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன் கொடுக்குற மாதிரியும், அது ஒரு பொலிட்டிக்கலி ஒரு இம்பார்ட்டண்டான பொசிஷன் மாதிரி அதை நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பதவிக்கே ஒரு எப்படி சொல்றது
இல்லை. அதுக்கு முன்னால் என்ன அப்படின்னா வந்து நீங்க கொள்கை பரப்பு செயலாளர் யாருமே வந்து ஃபீமேல் கிடையாது.
ஓகே,
ஒரு முதல் பெண் அப்படின்னு. அதே மாதிரி வந்து டிஎம்கே அளவில் வந்து ஏடிஎம்கேல இனிமேல் பேச்சாளர்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்ச ஒரு முகத்தை வந்து பேச்சு திறமையை தாண்டி வந்து ஒரு ரெகனைசேஷன் அந்த பதவிக்கு தேவைப்படுது. அதனால தான் வந்து எம்ஜிஆர் தனிப்பட்ட முறையில் அந்த பதவியை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஜெயலலிதாக்குன்னு வர்ற க்ரௌடு வந்து அதுக்கப்புறம் ஜெயலலிதாவின் பேச்சுக்குன்னு வர்ற க்ரௌடாக மாறுது. சொல்ல போனீங்கன்னா அந்த பீரியடில் எம்ஜிஆருக்கு வர்ற க்ரௌடே வந்து எம்ஜிஆரை பார்க்க தான் வரும். ஜெயலலிதாக்குன்னு வர ஒரு க்ரௌட்ல பாத்தீங்கன்னா அதுல வந்து விமன் இது அதிகமா இருக்கும். ஸோ ஜெயலலிதாவோட விக்டரி இல்ல இந்திரா காந்தியோட விக்டரி இல்ல பங்களாதேஷ்லயோ பாத்தீங்கன்னா அனைத்து பெண் தலைவர்களோட விக்டரியில பாத்தீங்கன்னா அதிகமான ரோல் பிளே பண்ணது பெண்களின் வாக்குகளா இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம இப்போ சினிமால வந்து ஒரு ஹீரோ ஏன் மாஸ் ஆக்ஷன் ஃபிலிம் எல்லாம் வந்து நம்மளால முடியாத ஒருத்தங்க ஸ்கிரீன்ல பண்றாங்க அப்படின்னு. ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் எல்லாமே அதே மாதிரி தான். அவங்க பெண்கள் பார்த்தது எப்படின்னா நம்மளால முடியாது அவங்க பண்ணுறாங்கல்ல. அவங்க வந்து ஒரு 10 அமைச்சர்களை வந்து தங்கள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறது இன்டைரக்டாக அவங்க எப்படி இது பண்ணுறாங்க, நம்மளை வீட்டில் எல்லாரும் டார்ச்சர் பண்ணுறாங்க. நம்ம ஒரு பெண்ணா அவங்களால இத்தனை பேரை வந்து ஒரு கை அசைவில் வந்து அவங்க செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆரோட கூட்டத்தில் வந்து ஆண் பெண் அந்த விகிதம் வந்து சரிசமமாக இருக்கும், ஆனால் ஜெயலலிதாவோட கூட்டத்தில் எப்பவுமே பெண்கள் அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
இப்போ அந்த 1984 எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் எம்ஜிஆருடைய உடல்நிலை கொஞ்சம் மோசமாகுது. அப்போ வந்து ஜெயலலிதாவும் கொஞ்சம் பார்ட்டியிலேருந்து அவங்களையும் கொஞ்சம் ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பார்ட்டி பவர் வந்து கொஞ்சம் கேபினெட் கிட்ட தான் போகுதுன்னு சொல்லலாமா? அப்போ
டெஃபினட்டாக அந்த டைம்ல என்ன அப்படின்னா யாருமே வந்து எம்ஜிஆரை நான் ரீப்ளேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தைரியம் இல்லை. ரெண்டாவது அவங்க வந்து பார்ட்டி என் கண்ட்ரோலில் இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க. அதனால தான் வந்து எம்ஜிஆரோட துணைவியார் ஜானகி அம்மாவை வந்து கொண்டு வர்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நான் முன்னால் போனால் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் நான் சொல்கிறது அங்கே நடக்கணும். அதுக்கு வந்து எனக்கு பதிலாக நான் சொல்கிறத கேட்குறக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு. ஜெயலலிதா அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவங்க வந்து சுயமாக சிந்திக்கிற அளவுக்கு, வந்து சுயமாக டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு அவங்க திறமை இருக்கிறவங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து முன்னால் இருந்து முன்னிலையில் இருந்தால் கூட அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுட்டு இங்கே வராங்க. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1989 தேர்தலில் வந்து ஒரு மோசமான தோல்வியை சந்திக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி, அகைன் கட்சியாக வந்து நம்ம இர்ரெலவெண்ட்டாக இருக்கிறத வேற இன்விசிபிளாக ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரும்ப வந்து எல்லாரும் வந்து ஒன்றிணைந்த அதிமுகவா அப்புறம் திரும்ப வைப்பாங்க.
அது நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ எம்ஜிஆர்ன்ற ஒரு தலைமை வந்து உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருக்காரு, அந்த அளவுக்கு ஆக்டிவ் இல்லை. இப்போ ஜெயலலிதா அவர்களையும் வந்து கொஞ்சம் கட்சியில இருந்து அந்த அளவுக்கு பணிகள்ல இருந்து கொஞ்சம் ஓரம் கட்டுறாங்க அப்படின்றப்போ ஒரு கேபினட் சிஸ்டம் அங்கதான் ஒர்க் ஆகுதா இது வரைக்கும்? ஏன்னா அங்கதானே ஒரு டெமோக்ரஸியான உண்மையான இதுவே கேபினட் சிஸ்டத்தை தான் போவார். ஆனா இப்போ வந்து பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேபினட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொன்னோம், இப்போ வந்து இது பிரைம் மினிஸ்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னே சொல்லிடலாம். ஏன்னா இங்கிலாந்துல இருந்து இந்தியா வரைக்கும் எல்லா இடத்துலயும் பிரைம் மினிஸ்டர்ஸ் தான் இப்போ பவர் அதிகமாயிடுச்சு, கேபினட்டுக்கு பவர் குறையா இருந்துச்சு அப்படின்றாங்க. அந்த டைம் வந்து கேபினட் ஒரு பெரிய
இல்லை, கேபினட்ங்கிறத விட அந்த கேபினட்லயும் ஒரு கிரீமி லேயர்
கிச்சன்
கேபினட். அந்த கேபினட்ல ஒரு 4-5 பவர்ஃபுல்லான ஆளு. இப்போ வந்து வாஜ்பாய் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து அத்வானி அந்த மாதிரி வந்து ஒரு சில தலைவர்கள் அந்த மாதிரி. அந்த இப்போ கரண்ட் இதில் வந்து ஒரு 4-5 பேரை சொல்லலாம். இவங்க தான் லீடர், பட் அதுலயும் ஒரு கிரீமான இவங்க தான் கேபினட், பட் அதுலயும் வந்து ஒரு 4-5 பேர் அப்படிங்கிறது டெஃபினட்டாக வந்து எம்ஜிஆர் இருந்த பீரியட்லேயும் அந்த மாதிரி தான் 4-5 பேர் இருந்தாங்க. அதோட வெளிப்பாடு தான் அந்த எம்ஜிஆர் உடல்நிலை சரி இல்லாதப்ப எடுக்கப்பட்ட டிசிஷன்களோட அது டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அந்த கேபினட்டுங்கிறதோட கேபினெட்லேயும் யார் பவர்ஃபுல்லான 4 பேர் அப்படிங்கிறது தான் வந்து
ஓகே. அதுதான் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மறைகிறாரு. அதுக்கப்புறம்தான் ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் வந்து மறுரூபம், இன்னொரு பெரிய மறுரூபம் எடுக்குது.
புலிப்பாய்ச்சி
இவங்களை ஏடிஎம்கே சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல் உயர்ந்தாரு அப்படி மாறுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். இந்த எபிசோட்ல இது வரைக்கும்
இதுல ஒண்ணு என்னன்னா வந்து செல்வி ஜெயலலிதா வந்து ஒரு தடவை எழுந்த ஃபீனிக்ஸ் பறவை இல்ல,
பல முறை வந்த ஃபீனிக்ஸ் பறவை. அது கண்டிப்பா மறுக்க முடியாத ஒரு உண்மைன்னே சொல்லலாம். அது கண்டிப்பா இவ்வளோ நேரம் இந்த எபிசோட்ல இவ்வளோ பொறுமையாக எங்களோட இணைந்ததுக்காக ரொம்ப நன்றி மிஸ்டர்.
ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக வந்து இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு, அதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்ட கேள்விகள் வந்து நான் படித்ததுலேருந்து புதுமையாக இருந்துச்சு. ஸோ அதனால உங்களுக்கும் நன்றிகள் ஆகாஷ்.
ஓகே, தேங்க்யூ யூஎஸ். அடுத்து நம்ம அடுத்த எபிசோட்ல இனிமேல் வர எலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும் பார்ப்போம். அதே டைம்ல நம்ம 89லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். 89லேருந்து அடுத்த செட் இருக்கு, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடைமுறை அரசியல் எப்படி போகுதுன்றதெல்லாம் அடுத்த எபிசோட்ல வரும் எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் அப்டேட்ஸ்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரசியல் அவியல்.